ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் நிகழ்ச்சியிலே நாம் உங்களுக்காக வழங்கியிருப்பது சிறப்பு நேர்காணல். மொரிஷியஸ் நாட்டிலிருந்து சிட்னி முருகன் சைவநெறி மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற திருமதி உமாதேவி அழகிரி அவர்கள் நமது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் கலையகத்திற்கு தற்பொழுது வருகை தந்திருக்கின்றார். மொரிஷியஸ் நாட்டிலே நம்முடைய தமிழர்களுடைய வாழ்க்கை மற்றும் இந்து மதத்தினுடைய பரம்பல் குறித்து அவரிடமிருந்து நாம் இந்த பேட்டியின் வாயிலாக பல தகவல்களை பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்திற்கு வருகை தந்திருக்கின்ற திருமதி உமாதேவி அவர்களே வணக்கம்.
வணக்கம்.
உங்களை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது.
எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என முதன்முறையாக நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கின்றேன். இது எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி.
கண்டிப்பாக. அதாவது மொரிஷியஸ் நாட்டிலே தமிழர்கள் இருக்கின்றார்கள் என்று எங்களுக்கு தெரியும். முதல் தடவையாக மொரிஷியஸ் நாட்டினுடைய ஒரு பெண்மணியை, அதுவும் நம்முடைய பாரம்பரியத்தின் அம்சமாக நீங்கள் குங்கும போட்டு மற்றும் காஞ்சிபுரம் சேலையோடு வருவதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது.
அதாவது மொரிஷியஸ்ன்னு வந்திருக்கிறேன். ஆம், ஆனால் மொரிஷியஸை பிறந்தாலும் கூட நான் ஐ ஃபீல் நான் சென்னை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் என்ன செய்யறது, எனக்கு வேறு வழி இல்லை. அதுக்காடி அங்கே போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, நான் போயிட்டு வருவேன். அப்போ மொரிஷியஸை பற்றி என்று சொல்ல இருந்தா, அங்கே கிட்டத்தட்ட 70,000 தமிழர்கள் இருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 8 விழுக்காடு தமிழர்கள் இருக்கிறாங்க. மொரிஷியஸ் என்று சொன்னால் அது இந்திய பெருங்கடலில் காணப்படுகின்ற ஒரு சின்ன தீவு ஆகும். அது எரிமலையால் உருவாக்கப்பட்ட ஒரு தீவு. நீங்க வரைபடத்துல பார்த்தா சின்ன புள்ளியா தான் இருக்கு. அது அவ்வளவு பெரிதாக இருப்பது இல்லை. இயற்கை வளம் கொண்ட நாடாக விளங்குகிறது. பல் இன மக்கள் வாழ்ந்த நாடு. அதாவது ஹிந்திக்காரங்க, முஸ்லீம்காரங்க, அதாவது ஒரு மினி இந்தியா மாதிரி என்று சொல்லலாமே. நம்முடைய முன்னோர்கள் கிட்டத்தட்ட 275 ஆண்டுகளுக்கு முன் மொரிஷியஸுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆங்கிலேயருடைய ஆட்சியின் கீழ் தான் வந்திருந்தார்கள். அவர்கள் மட்ராஸ் போர்ட்லேருந்து தான் வந்திருந்தார்கள். திருநெல்வேலி, சித்தூர், தஞ்சாவூர், மதுரை போன்ற இடங்களிலிருந்து மொரிஷியஸுக்கு வந்தார்கள், குடியேறினார்கள் என்று சொல்லலாம்.
அதாவது உங்களுடைய குடும்பத்திலே உங்க பாட்டன் முப்பாட்டன் எல்லாம் என்று சொல்லக்கூடியவர்கள் எந்த ஊர்ல இருந்து வந்தாங்க?
என்னுடைய கொள்ளு பாட்டி அவர்கள் சித்தூர்லிருந்து வந்திருக்கிறார்கள். என்னுடைய பாட்டி அவர்களுடைய படம் எனக்கு காட்டினார்கள். பாட்டி பார்த்தா குள்ளமா இருந்தாரு. தாத்தா அவங்களுடைய அப்பா நல்ல இஸ்லீமா இருந்தாங்க. தலை முடி ஒன்னும் இருக்கல. ஆனா அவங்களை பார்த்தா ஒரு கொடிய முகம் மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த காலத்துல அவங்க அப்படிதான் இருந்தாங்க. அவங்க சித்தூர்லேருந்து வந்திருந்தாங்க. ஆனா நல்ல உழைப்பாளி. அப்படின்னு பார்த்தா நான் 3வது தலைமுறையினர். அப்படி அந்த சூழல்ல வளர்ந்த பாட்டி கூட கொஞ்சம் கண்டிப்பாக இருந்தார்கள். எப்படியாவது தமிழ்ல பேசணும், அந்த தமிழ் பண்பாட்டை கடைபிடித்து வர வேண்டும், புடவை தான் கட்டணும், வெளியில போனா போட்டு தான் இட்டுட்டு போகணும். ஸோ அந்த சூழலை நான் வளர்ந்தவர். ஆனா இப்போ பார்த்தா எனக்கு மகிழ்ச்சி. இப்போ இருக்கின்ற தலைமுறையினர் அந்த சூழலை கொண்டு போனா அவங்க ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. பட் அந்த காலத்துல தெரியல, ஒருவேளை இது என்னுடைய வினை என்று சொல்ல வேண்டும். பட் அந்த சூழல்ல நான் வளர்ந்தவனால இருப்பதா எனக்கு மகிழ்ச்சியா. இப்போ எனக்கு அந்த அருமை தெரிகிறது. இப்போ அதை நினைக்கும் பொழுது எனக்கு கண்ணீர் வந்துடும். ஏன்னா அந்த காலத்துல எனக்கு அந்த அருமை பெருமை தெரியவில்லை, புரியவில்லை. இப்போ புரியவதனால எனக்கு அதை நினைச்சு இட்ஸ் ஆனந்த கண்ணீர் தான் என்று சொல்ல வேண்டும்.
உண்மையில் எங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கிறது. நீங்க வந்து 3வது தலைமுறை இங்க வந்து இப்ப 2வது தலைமுறையே தமிழை படிப்பதற்கோ நம்முடைய கலாச்சாரத்தை பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்கோ கஷ்டப்படுறாங்க. ஆனா நீங்க 3வது தலைமுறையாக ஒரு சின்ன தீவில இருந்து அப்படி இருந்து கூட நம்ம தமிழ் நம்ம கலாச்சாரத்தை விட்டு கொடுக்க கூடாது என்ன இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்க கணவர் அவருடைய பகுதி, அவருடைய முப்பாட்டன் எல்லாரும் எந்த பகுதியிலிருந்து வந்தாங்க?
அவர்கள் செத்தி அழகிரி, அவர்கள் மதுரையிலிருந்து வந்திருக்கிறாங்க. அந்த காலத்துல அவர்கள் அந்த சிப்பாய் இருந்தாங்களே, சிப்பாய் வந்து அந்த வழி மரபில வந்தவங்க. மத்த அவங்க மொரிஷஸ்க்கு வந்த பிறகு அவர்கள் அந்த வியாபார வேலைதான் பண்ணியிருந்தார்கள். அவர் நாலாவது தலைமுறையினர். என்னுடைய மாமனார் அவங்களோடு 5-6 வருடமான பழகின. அவங்க பேசுகின்ற தமிழ் வேறு மாதிரி இருந்தது. அது அந்த காலத்து தமிழ், ஏன்னா அப்பா அம்மா பேசிய தமிழ் அந்த காலத்து தமிழ். அப்போ நம்ம அதாவது எந்தெந்த ஊர்லிட்டு வந்திருக்கிறோமோ உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுக்கு நீங்க போனா ஒரே மாதிரி தமிழ் பேச மாட்டாங்க, வேறுபாடு இருக்கு. ஸோ அந்த வகையில அவங்க வேறு மாதிரி அவங்க பேசிருந்தாங்க.
உங்க கணவர் தமிழ் பேசுவாரா?
இல்ல, அந்த காலத்துல அந்தவுடைய அதாவது பெற்றோர்கள் செஞ்ச பெரிய தப்பு என்னன்னா, அது அவங்களுக்கு ரகசிய மொழியாக இருந்தது. அதாவது அவங்க தமிழ் மொழியில பேசினா ஏதோ ரகசியம் வந்து அவங்களுக்குள்ளேதான் பேசுவாங்க. குழந்தைகளிடம் அவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, அது ரகசிய மொழியாக. பட் அவங்களுக்கு புரியும், பண்பாடு எல்லாமே அவங்க கடைபிடித்து வந்தார்கள். பட் அந்த தமிழ, ஏன்னா வேற நம்முடைய தாய்மொழி கிரியோல். கிரியோல் எப்படின்னா, அந்த காலத்துல பிரெஞ்சு ஆட்சியிலும் வேற ஒன்னும் சொல்ல இருந்தா நான் சொல்ல போவேன். தமிழர்கள் நாங்க கரும்பு தோட்டத்துல, நம்முடைய முன்னோர்கள் கரும்பு தோட்டத்துல, அது பிற்பாடு மூன்று கட்டங்களாக தமிழர்கள் மொரிஷஸுக்கு வந்திருந்தார்கள். பிரெஞ்சு ஆட்சியில மஹேதலா பூதனே ஆட்சியின் கீழ் ஒரு சிலர் பாண்டிச்சேரியிலிருந்து கைத்தொழில், அதாவது அந்த கட்டடம் கட்டுறதுக்கு அவங்க வந்தார்கள். இப்போ இருக்கின்ற நம்முடைய நாடாளுமன்றம் இருந்தாலும் சரி, பெரிய மாதா கோயில் இருந்தாலும் சரி, நம்முடைய சந்தை இருந்தாலும் சரி, தமிழர்கள் தான் கட்டினார்கள். அப்புறமா இரண்டாவது வந்தவங்க அவங்க வணிகர்களாக தான் வந்தார்கள். அப்புறமா அவர்கள் திரும்பி வந்துட்டாங்க, பாண்டிச்சேரிலிருந்து திரும்பி வந்துட்டாங்க. ஒரு சில அவங்க பக்கத்துல ரீயூனியன் தீவு ஒன்னு இருக்கு, அங்கே பிரெஞ்சு ஆட்சியில் இருக்கின்ற தீவு. இப்ப பார்த்தா பாண்டிச்சேரியில இருக்கின்ற தமிழர்கள் பலர் அவங்க அங்கே குடியேறினார்கள். ஆனால் அங்கேனா அவங்க அந்த பிரெஞ்சு பெயர் வைக்கணும், ஏன்னா பிரிட்டிஷ் பிரெஞ்சு ஆட்சியில இருப்பதனால். பட் நமக்கு அந்த கட்டாயம் இருக்கவில்லை, நாங்க நம்முடைய பெயர் தான் வச்சிருக்கிறோம். சோ அப்போ அந்த மூன்று கட்டம்தான், மூன்றாவது கட்டம் நாங்க இருந்தோம். அப்புறமா அவங்க நம்முடைய முன்னோர்கள் மட்ராஸ் போர்ட்லேருந்து அவங்க புருஷஸுக்கு வந்து சேர்ந்த பிறகு அது கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதங்களாக அவங்க கடல் வழியாக மொரிஷஸுக்கு வந்திருந்தார்கள். அந்த சமயத்தில் அண்மையில் மொரிஷஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் தமிழ் டயாஸ்போரா கான்ஃபரன்ஸ் இருந்தது. அதில் நான் ஒரு தாள் வாசித்தேன். அப்புறம் அந்த தாள் தலைப்புனா த ரோல் ஆஃப் தமிழ் உமன் இன் த ரோல் ஆஃப் உமன் இன் த தமிழ் டயாஸ்போரா எமோஷன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த தாள் எழுதும் முன்னாடி அந்த செய்திகள் எல்லாமே திரட்டணும் இல்லையா. நான் அந்த நம்முடைய வரலாறு பற்றி எனக்கு தெரிந்தாலும் கூட, பட் இப்போ தாள் வாசிக்க இருந்தால் போய் திரட்டி பார்க்கணுமே, போய் படிக்கணுமே. அப்போ நம்ம தாய்மார்கள் பற்றி அந்த காலத்துல எப்படி வந்தார்கள், அந்த எந்தெந்த கப்பல்களில் வந்தார்கள் என்று போய் திரட்டி பார்க்குறப்போ தான் அப்போ எனக்கு தெரியுது எத்தனை பெண்மணிகள் வந்தார்கள், எத்தனை பேர் திரும்பி போயிட்டார்கள், போய்விட்டார்கள், திருமணம் ஆனவர்களாக வந்தார்கள், பெண்கள் வந்தார்கள், குழந்தைகள் வந்தார்கள். அப்புறமா அந்த கப்பல்களுடைய பெயர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 200-300 பேர் தான் வருவார்கள் ஒரு கப்பல். மேபி மிஸ்டேக்கன், 300 பட் 500க்கு மேல் வரமாட்டார்கள். அந்த அந்த இப்போ அத்தனை பேர் வந்தா ஒரு கப்பல்ல வந்தா இப்போ நீங்களே கொஞ்சம் யோசிக்க பார்க்கலாம், எந்த சூழல்ல அவர்கள் வந்தார்கள். ஒருவேளை உணவு சரியாக இல்லை, ஒருவேளை அவங்களை ஏமாற்றி நீங்க அங்கே போனா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும், அந்த ஒப்பந்தம் இருந்தது, அதை நம்பிதான் அவங்க வந்தார்கள். அப்போ அவங்க என்ன எதிர்காலத்துல என்ன வரும் அவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த அதாவது பணம் கிடைக்கும், வசதி கிடைக்கும், இங்கே விட நமக்கு நல்ல வாழ்க்கை அமையும் என்று நம்பி வந்தவர்கள் வந்த பிறகு மொரிஷஸுக்கு 2 மாதங்களுக்கு பிறகு வந்து சேர்ந்த பிறகு ஒரு சிலர் படித்தவர்களாக இருக்கலாம், ஒரு சிலர் படிக்காதவர்களாக இருக்கலாம், ஒரு சிலர் ஒருவேளை பெயர் கூட அவங்க அம்மா அப்பா பெயர் அந்த ஏன்னா அந்த சூழல் கேட்ப மறந்து விட்டார்கள். ஸோ அப்போ அவர்கள் பெயர்னா மாரிமுத்து, ஏன்னா ஒரு சில அவங்க குடும்ப அதாவது தெய்வ குல தெய்வ பெயர் வச்சு தான் சொல்லியிருக்கிறாங்க, அதாவது மாரிமுத்து. ஸோ மாரிமுத்து என்று சொல்றப்போ அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியும் பிரெஞ்சு ஆட்சியும் இருப்பதனால ஸோ மாரிமுத்து என்று சொன்னால் அவங்க மாரிமுத்து தான் அவங்க ஒழித்தார்கள். ஆனால் அங்கே பதிவு அவங்களுடைய பெயர் பதிவு செய்கின்றவர்கள் மோகிமுத்து ஏன்னா மகிமுத்து இப்படி அந்த பிரெஞ்சுடைய அந்த உச்சரிப்பு தான் அவங்க அந்த பெயர் எழுதியிருக்கிறாங்க. ராம்சாமி என்று சொன்னால் ராமசாமினா ராம்சாமி இல்ல ராமசாமி அப்படி பெயர் அவங்க வச்சிருக்கிறாங்க. ஒரு சிலர் அவங்க உண்மையான பெயர் என்று தெரியாம ஏதோ ஒரு பெயர் அவங்க அப்படி எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. குப்புசாமினா குப்புசாமி அந்த மாதிரி பெயர் கொஞ்சம் அந்த வேறுபாடு தெரிகிறது என்று இங்கே கூற விரும்புகிறேன். எடுத்துக்காட்டுனா அழகிரி, ஆனால் அங்கே ஏ டபுள் எல் ஏ தான் எழுதியிருக்கிறாங்க. அழகரத்துக்கு அழகரத்துக்கு டபுள் எல் தான் அவங்க போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்முடைய பெயர்ல அந்த வேறுபாடு இருக்கு என்று சொல்ல விரும்புகிறேன்.
இப்போ 10 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் சுத்தமான தமிழில் பேசுகிறீங்க. இவ்வளவு காலமாக இந்த தமிழை நீங்கள் இன்னும் வச்சிருக்கிறதுக்கு நல்ல படிப்பு கண்டிப்பாக இருந்திருக்கும். மொரிஷியஸில் வந்து தமிழ் கல்வி என்பது எப்படி இருக்குது?
எனக்கு நான் சொன்ன சற்று முன்னாடி நான் சொன்னேன், எனக்கு என்ன நன்மைனா வீட்டில் பாட்டி அப்பாவும் பாட்டியும் அம்மாவும் அவங்க என்னுடைய சூழலை எல்லாரும் தமிழில் தான் பேசியிருந்தாங்க. அந்த கதை பாட்டி அந்த கொச்சை தமிழில் தான் பேசுவாங்க. பட் நான் சின்ன வயசில் இருந்தப்போ அவங்க நான் அந்த தமிழில் பேச தொடங்கினேன். திடீர்னு அவங்க அந்த சூழல் இருப்பதனால பேச தொடங்கிட்டேன். அப்போ அவங்க தாய்மொழி கிரியோல் தான் பேசணும் ஏன்னா அந்த வழக்கு, ஏன்னா அந்த காலத்தில் 2-3 மொழிகள் தெரிஞ்சால் நமக்கு நன்மை என்று அந்த காலத்தில் தோணவில்லை. அப்போ அந்த சூழலை நான் வளர்ந்தேன். அப்புறமா இங்கே கல்வி என்று சொன்னால் நம்முடைய மொரிஷஸ்ல என்ன நமக்கு நன்மைனா நம்முடைய அரசாங்கம் நமக்கு ஆதரவு கொடுக்கிறது. அதாவது தொடக்க நிலை இருந்தாலும் சரி, உயர்நிலை இருந்தாலும் சரி, மேல்நிலை இருந்தாலும் சரி, தமிழ் மொழியை படிப்பதற்கு நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. அதாவது நம்முடைய மொரிஷஸ்ல தாய்மொழி கிரியோல் இருந்தும் முதல் மொழி ஆங்கிலம் பிரெஞ்சு இருந்தும் தமிழ் மொழி அது நமக்கு 2nd மொழியாக இருக்கிறது. அதாவது அந்த மொழி நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அதாவது முதல் வகுப்பு தொடங்கி 6th வகுப்பு வரை அங்கே வாய்மொழி பயிற்சி நடத்துவாங்க. அப்புறமா எழுத்து பயிற்சி கூட கொடுப்பார்கள். பாட நூல் எல்லாமே இருக்கு. ஆசிரியர்களுக்கு அந்த ஆசிரியர் கையேடு ஒன்று இருக்கிறது. அதாவது எப்படி சொல்லி கொடுப்பது, அதாவது 2nd மொழி என்று சொன்னால் இங்கே அறிமுகம் எல்லாமே அறிமுகம் செய்ய வேண்டும். அதாவது மேசை என்று சொன்னால் இது மேசை, ஏன்னா வீட்டில் இந்த இது மேசை என்று அந்த சொல்லி அவங்க தெரியாது என்பதனால. ஸோ வகுப்பில் ஆசிரியருடைய பணி அது 2 மடங்கு அதிகமாக இருக்கிறது. அதாவது துணை கருவிகளை கொண்டு அதாவது இது மேசை, இது பெரிய மேசை, அது மேசை, அது உன் மேசை, இது என் மேசை, அது ஆசிரியர் மேசை, அது மேசை என்ற சொல்லை எவ்வளவோ அவ்வளவோ நாங்கள் அந்த ஒலிக்குமோ அது மாணவர்கள் போய் காலையில் போய் விழும். அதோடு மட்டுமல்லாமல் சில வேளை அந்த பாப்பா பாட்டு, அதாவது மேசை என்ற சொல்லை அறிமுகம் செய்த பிறகு அப்புறமா ஒரு பாட்டு, அதாவது வரிசை வரிசையாக மேசையாம் ஆசையாது இருப்பது மேசையாம் மேசை மேலே தோசையாம் எடுத்து போடு காசையாம். ஸோ இந்த மாதிரி அந்த மேசை தோசை காசை என்ற அந்த ஒளி வருதுல, ஸோ இந்த மாதிரி மேசை என்ற எளிமையா நாங்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். இப்போ நான் அதாவது தமிழ் விரிவுரையாளராக இருக்கிறேன். அப்போ நான் எங்கே தொடங்கினேன், நான் தொடக்க நிலை தான் தொடங்கினேன். 20 கிட்டத்தட்ட எனக்கு கற்பித்தல் துறையில 22 அனுபவம் இருக்கு. அதாவது நான் 20 வயசுல நான் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில போய் சேர்ந்தேன். தொடக்க நிலை ஆசிரியர்களாக தான் போய் சேர்ந்தேன். அந்த காலத்துல நான் போய் தமிழ் ஆசிரியர் செய்யறதுக்கு எனக்கு அவ்வளவு அந்த விருப்பம் இருக்கவில்லை.
இப்பொழுது
நான் ஆபீஸ்ல போய் வேலை செய்யணும் இந்த மாதிரி நான் எனக்கு அந்த எண்ணம் இருந்தது. பட் என்னுடைய விதி என்னுடைய கதி எப்படின்னா அந்த காலத்தில் நான் சற்று முன்னே நான் சொன்னேன். பட் தொடங்கினா அப்புறமா அந்த பேசுறதுக்கு படிப்பதற்கு அந்த வாய்ப்பு வேற அப்பாவுடைய விருப்ப அப்பாவுடைய விருப்பம் நான் தமிழ் ஆசிரியராக வரணும்னு அப்படின்னு. ஸோ அப்போ இந்த இந்த அதில் நான் வளர்ந்தேன், எப்படி சொல்லிக் கொடுக்கணும், எப்படி கற்றுக்கொள்ளணும், எனக்கு அந்த பயிற்சி கிடைப்பதனால இப்போ கூட மாணவர்கள் இப்போ பாட நூல் எல்லாமே எழுத வேண்டும். இப்போ நான் அந்த ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன், முதல் வகுப்பு பாட நூல் புதிதாக தயாரிக்க வேண்டும். ஸோ அந்த தருவாயில் இருக்கிறது முடிச்சிட்டேன். அதாவது அந்த விளையாட்டு முறையாக நிறைய அந்த நடவடிக்கைகள், அதாவது பிளே மெத்தட், விளையாட்டு முறை வழியாக இப்போ அந்த கணினி எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ மாணவர்கள் தே கான்ட் பி ஒன்லி பாசிவ் லேர்னர்ஸ், அதாவது இட்ஸ் நாட் ஒன்லி, அதாவது ஷுட் பி டீச்சர் சென்டர்ட், அதாவது ஷுட் பி மாணவர் மையமாக வைத்து தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்புறம் இப்போ இந்த காலத்து அந்த காலத்து பசங்க வேற, இப்போ இருக்கின்றவங்க ஏதாவது ஒன்றை அந்த ஆக்டிவிட்டி லேர்னிங் பை டூயிங் என்று சொல்லுவாங்க, இவங்க சொன்னாங்க ஜோன் ஜூய், அதாவது லேர்னிங் பை டூயிங், அதை செய்து கற்றல் என்று செஞ்சா அப்போ மாணவர்களுக்கு நன்மை தரும், அப்புறம் சீக்கிரமா அதை புரிந்து கொள்வார்கள். ஸோ அந்த வகையில் ஆசிரியர்களுக்கு கூட நாங்கள் இப்போ அந்த நான் தயாரித்த அந்த நூல் ஆசிரியர்களுக்கு ஒரு சோதனை பிரதி நாங்கள் அனுப்பினோம், அப்போ அவங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் அந்த தொடக்க நிலை இது வாய்மொழி பயிற்சியாகவும் எழுத்து இல்லைன்னா தொடக்கத்தில் நாங்கள் அந்த காய் அசைவு பயிற்சி நாங்கள் இட்ஸ் எல்லாமே தொடக்கம் தான், காய் அசைவு பயிற்சி இந்த மாதிரி. அப்புறம் போக போக கிராஜுவலி நாங்கள் இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் அப்புறம் ஆறாம் வகுப்பு வந்த பிறகு ஆறாம் வகுப்பு வரை, அதாவது நான்கு நாட்கள் வாரத்தில் நான்கு நாட்கள் அவர்கள் தமிழ் மொழி 50 55 மணி துளிக்குள்ளே அவங்க படிக்கிறாங்க. அப்புறம் ஐந்தாம் வகுப்பு வந்த பிறகு அவர்களுக்கு நாட்டளவில் ஒரு ஒரு தேர்வு வைப்பார்கள். அந்த தேர்வுனா அந்த கணக்கியல், அறிவியல், தமிழ் மொழி எல்லாமே. அப்புறமா A+ வாங்கியவங்க, அப்புறமா அந்த 6 A+ வாங்கியவங்க நெஸ்டா ஸ்கூல்ஸ்ல போய் இடம் கிடைக்கும் அந்த வகை. ஸோ இந்த தமிழ் மொழி இருப்பதனால அதே மாதிரி ஹிந்தி மொழி அந்தந்த இன மக்களுடைய மொழி இரண்டாம் மொழியாக இருந்தும் அது கணக்கு இடப்படுகிறது. அப்புறமா அவங்களுக்கு ஸ்டா ஸ்கூல் கிடைக்கிறது. அப்புறமா மேற்கொண்டு இரண்டாம், அதாவது அந்த இங்கே ஃபார்ம் 1 டு ஃபார்ம் 6 அங்கே தொடர்ந்து படிக்கலாம். இங்கே முதல் இரண்டாம் மூன்றாம் படிவங்களில் கட்டாயமாக தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே எழுத்து வடிவம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறமா நான்காம் ஐந்தாம் வந்த பிறகு அது ஒரு விருப்ப பாடமாக அமைகிறது. அப்புறமா HSC கூட அங்கே மெயினாக படிக்கின்றவங்க அங்கேயும் விருப்பம் பாடமாக இருக்கிறது. மாணவர்கள் பலர் படிக்கிறார்கள் அங்கே பார்த்தா. இது நான்காம் ஐந்தாம் படிக்கின்றவங்க அங்கே ஒரு சிலபஸ் இருக்கிறது, ஒரு பாடத்திட்டம் இருக்கிறது. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இருக்குது, அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி தான் அந்த பொறுப்பு ஏற்று நம்முடைய நாட்டளவில் அவங்க தான் சான்றிதழ் கொடுக்கிறாங்க. அப்போ அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையாக நாங்கள் தேர்வு தாள் தயாரிப்போம். 2 வகை, 1 பேப்பர், 1 தாள், 1 தாள், 2 தாள். 1 என்று சொன்னால் அது கட்டுரை, கட்டுரைனா பகுதி 1, பகுதி 2. அந்த கட்டுரை முதல்னா அந்த கடிதம் வரைதல், இல்லைனா உரையாதல் எழுதுதல், இல்லைனா ஒரு உரை எழுதுதல், அது முதல் பகுதியில் 1 எழுதணும். அப்புறமா பகுதி 2 அந்த வருணனை கட்டுரை, அப்புறமா அந்த ஒரு சிறுகதை பற்றி எழுதணும். இந்த மாதிரி அவங்க 1 எழுதணும், இது முதல் தாள். 2 தாள் அந்த இது இருக்கும், கருத்துணர்தல் பகுதி இருக்கும். அப்புறம் மொழிபெயர்ப்பு, தமிழ் ஆங்கிலம், ஆங்கிலம் தமிழ், இந்த மாதிரி அவங்க எழுதிய பிறகு. அப்புறமா ஒரு சிலர் அவங்க தொடர்ந்து படிக்க மாட்டாங்க, ஏன்னா அங்கே அந்த காம்பினேஷன் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் நான் மெயின் படிக்க இருந்தால் அங்கே 3 மெயின் அப்புறம் 2 சப். பட் இந்த ஐந்தாம் படிவம் கிட்டத்தட்ட 150 பேர் படிப்பாங்க. 150 170 அவங்க படித்து அவங்க தேர்வு எழுதுவாங்க. HSC பார்த்தா 75 பேர் இருப்பாங்க. ஒரு சில நல்ல தேறி வந்தவங்க அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப், இந்தியா அரசாங்கம் இவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பார்கள். ஸோ அவங்க தமிழ்நாட்டுக்கு போய் தமிழை 3 காலமாக படித்து பட்டம் பெற்று திரும்பி வந்து மொரிஷியஸில் வந்து வேலை செய்ய,
அதாவது மொரிஷியஸில் பல்கலைக்கழகத்திலே தமிழ் ஒரு பாடமாக இருக்க இப்போது வசதி இல்லை.
இல்லை இருக்கு. நான் மகாத்மா காந்தி நிறுவனத்தில் தான் நான் பணியாற்றி வருகிறேன். அது யூனிவர்சிட்டி அளவில் தான் இருக்கிறது. தனிப்பட்ட முறை அது பல்கலைக்கழகம் என்று அந்த தகுதி தகுதிக்கு வரவில்லை. ஆனால் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரிஷியஸ் இருக்கு. ஆமாம், அப்போது அந்த அண்டர் தி ஏஜிஸ் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஆஃப் மொரிஷியஸ் நாங்கள் தமிழை சொல்லிக் கொடுக்கிறோம். பட்டயம் அதாவது இளங்கலை படிக்க மாணவர்கள் வராங்க. போன ஆண்டு 12 பேர் இருந்தாங்க, இந்த ஆண்டு கூட 12 பேர் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. முன்ன 3 ஆண்டு மாணவர்கள் 4 பேர் இருக்கிறாங்க. இது மட்டுமல்லாமல் அந்த ஆசிய பயிற்சி கல்லூரி மாணவர்கள் இருக்கிறாங்க. நம்முடைய நிலையத்துக்கு தான் வந்து நாங்கள் தான் அவங்களுக்கு 2 ஆண்டு காலமாக அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கின்றோம். பயிற்சினா நாட் ஒன்லி அந்த தியோரி அளவில், அவங்க பள்ளியில் போய் ஸ்கூல் பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும். ஸோ அவங்களே நாங்கள் போய் பார்ப்போம், போய் அசஸ் பண்ணுவோம், என்ன செய்யணும், எப்படி சொல்லி கொடுக்கணும், இந்த மாதிரி நாங்கள் செய்கிறோம். அது மட்டுமல்லாமல் அந்த இவங்க இருக்கிறாங்கள ஆசிரியர்களுக்கு கூட ஏற்கனவே பள்ளியில் இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு நாங்கள் அந்த டாப் அப் இன் சர்வீஸ் கோர்ஸ் நாங்கள் அவங்களுக்கு கூட நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அதாவது ஆஸ் ஒரு விரைவுரையாளர் என்று சொன்னால், அதாவது சும்மா சொல்லி வகுப்பில் சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்லாமல் பல்வேறான நிலைகளில் நாங்கள் இயங்கி வர வேண்டும்.
தமிழ் அறிவை கொடுக்கணும்,
அதாவது பாடநூல், இப்படி நான் பாடநூல் எழுதணும், ஏதாவது இருந்தால் அது செய்யணும், இது செய்யணும், நிறைய நிறைய அதாவது பல்வேறான நிலைகளில் நாங்கள் இயங்கி வர்றோன்னு.
அந்த பார்த்தீங்கன்னா பாடசாலையில் தமிழ் படிக்கிறது, இதை தவிர்த்து மொரிஷியஸில் வந்து நம்ம தமிழர்கள் வந்து தங்களுக்குள்ள தமிழில் பேசுகிறது ஜாஸ்தியாக இருக்கா?
அதாவது அந்த பள்ளி நாங்கள் மொழி பரப்புவது, அதாவது நான் அந்த அரசாங்கத்தினுடைய ஆதரவினால் அந்த முதல் தொடக்க நிலை, உயர்நிலை, மேல்நிலை, வேற ஒன்று இருக்கு மாலை பள்ளி ஒன்று இருக்கு, அதை பற்றி சொல்லிட்டு அப்புறமா
அதுக்கு
போவேன். மாலை பள்ளினா அது ஒரு வரலாறு என்று சொல்ல வேண்டும். ஏன்னா தொடக்க காலத்தில் தொடக்க நிலையில் அவங்க சொல்லி கொடுக்கவில்லை. அதாவது ஆங்கிலேயருடைய ஆட்சியில் அப்போ அவங்க திண்ணை பள்ளி ஒன்று அவங்க வச்சாங்க. திண்ணை பள்ளினா வீட்டு வெளியில் அந்த திண்ணையில் அவங்க அப்படி, அதாவது அந்த காலத்தில் ஆசிரியர்கள் வைத்தியர்கள் கொஞ்சம் அறிவு உள்ளவங்க, அவங்க தமிழை படிப்பதற்கு ஆர்வம் உள்ளவங்களையும் எல்லாரும் அங்கே மாலை நேரத்தில் வந்து சேர்ந்து அப்புறமா அவங்க தமிழ் மொழியை அவங்க படித்து வந்தவர்கள். ஸோ அந்த வகையில் போக 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 கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன் தமிழ் மொழி நம்முடைய அரசாங்கம் அந்த வசதி தந்துள்ளது. அப்புறமா அதற்கு பிறகு நாங்கள் மாலை பள்ளி, இதுவரை மாலை பள்ளிகள் இருக்குது. அதாவது இந்த மாலை பள்ளிகள் என்று சொன்னால் ஏற்கனவே படிக்கின்றவை இன்னும் ஒரு உறுதுணையாக கொடுப்பதற்கு, அங்கே பாடத்திட்டம் வேறு, இங்கே பாடத்திட்டம் வேறு, அங்கே இலக்கியம் இருக்குது, பட் இங்கே இலக்கியத்துக்கு கூட நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அந்த காலத்தில் 2 வாரங்கள் மாலை பள்ளி. இப்போது மற்ற அந்த உங்களுக்கு தெரியும், அதாவது அந்த ஃபியர்ஸ் அந்த காம்படிஷன் இருப்பதனால இப்போது ஒரே ஒரு நாள் தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். தொடக்க நிலை மாணவர்கள் பலர் வருவாங்க, முதல் படிவம் தொடங்கி 3 பலர் வருவாங்க. பட் நாங்கள் மைண்டா மரம் அது குறைந்து கொண்டே போவோம். ஏன்னா HSC தேர்வு அது மிகவும் முக்கியமான ஒன்று. ஏன்னா ஸ்காலர்ஷிப் லோரியேட்ஸ் எல்லாமே கொடுப்பதனால அந்த வகையில், அப்புறமா சிலவே அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் சிலவே தமிழ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் மாணவர்கள் குறைவாக இருக்கிறாங்க. அப்புறமா அந்த
அதாவது தமிழை வந்து பாடசாலைக்கு வெளியே எவ்வளவு தூரம் பேசுகிறாங்க?
இங்கே இது வருத்தக்குரிய செய்தி தான், பெரும்பாலான தமிழர்கள் தமிழில் அவங்க பேசுவது இல்லை. கிட்டத்தட்ட 250-300 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் பேசுவார்கள், அவர்கள் பள்ளியில் பேசுவார்கள். ஆனால் வெளியில் தாய்மொழி கிரியோல் என்பதனால் அவர்கள் தமிழில் அவங்க பேசுவது இல்லை. ஆனால் ஒரு அமைப்பு இப்போது 2008 அரசாங்கத்தினுடைய ஆதரவினால் எல்லா மொழிகளுக்கும் ஓர் அமைப்பு அவங்க அமைத்தார்கள். இப்போது தமிழர்களுக்கு 2008 தமிழ் பேசுவோர் ஒன்றியம், அதாவது தமிழ் ஸ்பீக்கிங் யூனியன் ஒன்றை அவங்க உருவாக்கினார்கள். இப்போது தமிழ் ஸ்பீக்கிங் யூனியன், தமிழ் பேசுவோர் ஒன்றியம் அவர்களுடைய பணி என்னன்னா, இது பேச்சு தமிழ், தமிழர்களுக்கு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு கூட பேச்சு தமிழ், அதாவது தமிழை பேச விரும்பியவர்கள் வந்து அந்த வகுப்பில் வந்து கலந்து கொள்ளலாம். இது மாலை நேரத்தில் தான், இல்லைனா சனி ஞாயிறு, ஞாயிறு இல்லை பொதுவாக சனிக்கிழமை, இல்லை மாலை நேரத்தில் வந்து பேசுறதுக்கு, அப்புறமா அதுக்கு கூட ஒரு நூல் இருக்கிறது. அது அடிப்படை எடுத்துக்காத்து வணக்கம், அதாவது ஒரு நண்பனை சந்திச்சு வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க, நானும் நல்லா இருக்கிறேன், இப்போ எங்கே போறீங்க, நான் கடைக்கு போறேன், நீங்க எங்கே போறீங்க, நான் கோயிலுக்கு போறேன், சரி போயிட்டு வரேன். ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு போனா இப்படி பேசுறதுக்கு அந்த சூழல், அதை விசாரித்தது இல்லைன்னா ஒரு விழா கோயிலுக்கு போறோம் அப்போ வணக்கம் சுவாமி, இந்த யார் பேராச்சனை கொடுப்பது, இந்த மாதிரி அந்த அதாவது நடைமுறை வாழ்க்கையில் இருக்கின்ற சில தலைப்பு எடுத்து அந்த வகையில் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். நான் 2 ஆண்டுகளாக அதாவது நான் சொன்னேன், நான் எப்பனா இந்த மட்டுமல்ல பல்வேறான நிலையில நான் சொல்லி கொண்டே வருகிறேன். அப்புறமா அந்த முன்னாடி நான் சொன்னல, அதாவது இந்த தொடக்க நிலை மாணவர்கள் தமிழர் மட்டும் வந்து படிப்பது இல்லை, கிறிஸ்தவர்கள் கூட சில பேர் தமிழ் மொழியை படிக்க வர்றாங்க. மற்ற வங்க குறைவு தான், பட் கிறிஸ்தவர்கள் தமிழ் மொழியை விரும்பி படிக்க வர்றாங்க.
இப்ப வந்து மொரிஷியஸ் நாட்டு பண நோட்டிலே தமிழ் இருக்கு, பார்க்க சந்தோஷமாக இருக்கு. தமிழோடு சேர்த்து ஒரு தமிழருடைய முகமும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு காலத்திலே தொழில் நிமித்தமாக சென்ற தமிழர்கள் அந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காகவும் போராடி இருக்கிறார்கள் இல்லையா?
ஏன் அந்த ஒவ்வொரு நம்முடைய நோட்டில் வச்சுக்கொள்வோனா 100 அப்படி போட்டிருக்கிறாங்க, ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறாங்க, அப்புறமா 100 ரூபாய் தமிழில், அப்புறமா ஹிந்தியில் போட்டிருக்கிறாங்க. இதற்கு ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது, ஒரு வரலாற்று செய்தி இருக்கிறது. ஏனென்றால் அந்த காலத்தில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிரெஞ்சு ஆட்சியிலும் பிரிட்டிஷ் ஆட்சியிலும் இருந்தாலும் சரி, தமிழர்கள் அவர்களுடைய பங்கு இருக்குது. அதாவது பிரெஞ்சுக்காரங்க அவங்க வந்து நான் சொன்னல அந்த நாடாளுமன்றம் இவையெல்லாம் அவங்க கட்டினார்கள். அந்த பிரிட்டிஷ் ஆட்சியில் அவங்க வந்து சேர்ந்த பிறகு அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய நேர்மை, அவர்களுடைய புத்திசாலித்தனம் எல்லாமே பார்த்து அவங்க ஒழுங்காக வேலை செய்வார்கள், நேரத்தோடு வந்து வேலை செய்வாங்க. ஸோ அந்த வேலைக்காரர்களிடத்தில் ஒரு மதிப்பு ஏற்பட்டது. அப்புறமா அந்த காலத்தில் ஹிந்திக்காரங்களுக்கு அப்புறமா தமிழர்கள் அந்த வேலை வாய்ப்பில் 2வது இடத்துல இருந்தாங்க. பட் தமிழர்கள் முதன் முதலில் மொரிஷஸுக்கு வந்தவங்க அரபியர்கள், போர்ச்சுகீஸ் வந்தார்கள். பட் அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முதன் முதலில் தமிழர்கள் தான் வந்திருக்கிறார்கள். ஏன்னா பிரெஞ்சு ஆட்சி பாண்டிச்சேரி இருந்ததில்ல, அப்போ அந்த பகுதி தமிழர்கள் தான் இருந்தாங்க. ஸோ தொடக்கத்தில் தமிழர்கள் தான் வந்திருந்தார்கள். ஸோ அதனை கருதி அப்புறமா முதன் முதலில் அதற்காக தான் ஆங்கிலத்துக்கு அடுத்து தமிழை அவங்க வச்சிருக்கிறாங்க, அப்புறமா ஹிந்தி வச்சிருக்கிறாங்க. பட் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா அவங்க என்ன பண்ண விரும்பினாங்கன்னா தமிழை
மூன்றாவது நிலை,
அந்த மூன்றாவது நிலை இருந்ததே 2வது நிலையை கொண்டு வர கொண்டு வந்து தாங்க அச்சுட்டாங்க, நோட் வெளி வந்துச்சு. பட் நாங்கள் போராடினோம், இது வரலாற்றை
மாற்ற முடியாது.
ஏன்னா இப்போ நாங்கள் சிறுபான்மையோராக தான் இருக்கிறோம். ஏன்னா 1.2 மில்லியன் மக்கள் இப்போ இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் 70,000 தான் இருக்கிறோம். நாங்கள் மைனாரிட்டிஸ். ஸோ எப்படி அது பார்ப்போம், அது மாற்றினா என்ன செய்வாங்கன்னு. பட் அது நாங்கள் மட்டுமல்லாமல் வரலாற்று அறிஞர்கள் கூட அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, இது செய்யத்தகாத ஒன்று. அப்புறம் அவங்க அச்சித்த அத்தனை நோட்டையும் அவங்க அழித்தார்கள். அப்புறமா புதிதாக அவங்க மறுபடியும் இருந்ததை அப்படியே அவங்க கொண்டு வந்தாங்க. இங்கே 100 நோட்டில் நீங்கள் பார்த்தினா இங்கே அந்த அரங்கநாதன் சீனிவாசன் என்ற தமிழர் உடைய படம் பார்த்து கொள்ளலாம். எப்படி அந்த பண்ணாங்கன்னா அந்தந்த காலத்து அரசியல்வாதிகள் அவங்க நம்முடைய நாட்டினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் அவங்களுடைய படம் அப்படி அவங்க நோட்டில் அவங்க சேர்த்திருந்தார்கள். அரங்கநாதன் சீனிவாசன் இவங்க ஒரு வழக்கறிஞராக இருந்தார், நல்ல புத்திசாலி, இங்கிலாந்தில் போய் படித்து வந்தவர்கள். அந்த காலத்தில் மக்களுக்கு எத்தனையோ சிக்கல் இருந்தது. ஸோ அத்தனை மக்களுக்கும் காசு வாங்காமல் அவங்க அவங்களுக்கு அந்த வழக்கு அவங்களுக்கு போராடி அவங்களுக்கு அந்த தீர்ப்பு அளித்தவர், நல்ல மதிப்புக்குரிய தமிழர்களாக இருந்தார். அப்போவும் அதற்காக தான் இந்த நூல் அவர்களுடைய படம் போட்டிருக்கிறாங்க.
மொரிஷியஸ் நாட்டிலே தமிழ் கோயில்கள், தமிழ் கோயில்கள் என்பதை விட பொதுவாக இந்து கோயில்கள் என்றால் எவ்வளவு இருக்கிறது?
இந்து கோவிலை விட தமிழ் கோவில்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 180-200 தமிழ் கோயில்கள் உள்ளன. அந்த தமிழ் கோயில்கள் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் மொரிஷஸுக்கு வந்து சேர்ந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா, தமிழர்களை ஒரே ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவர்கள் வைக்கவில்லை. அப்படியே அவரை சிதறி ஏன்னா ஒற்றுமையாக வச்சா எல்லாரும் திடீர்னு வந்து அந்த அவங்களுக்கு அவ்வளோ வலுமை வந்துடும், ஆற்றல் வந்துடும், ஏதோ சரி பண்ணிட்டு வெள்ளைக்காரங்களோடு போய் போரிடுவாங்க. ஸோ அவங்களே அப்படியே நாட்டு முழுதும் அவங்க பரப்பி வச்சாங்க. அப்போது நம்முடைய நான் சொன்னல நம்முடைய முன்னோர்களுடைய உழைப்போ அவங்களுடைய நேர்மை பார்த்து அப்புறமா அந்த வெள்ளைக்காரங்களோடு நல்ல உறவு வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களிடம் ஒப்புமை வாங்கி அதை ஒப்புதல் வாங்கி அப்புறமா அந்த இடங்களில் அவங்க ஒரு கோயில் கட்டினார்கள். தொடக்க காலத்தில் அது அது வைக்கோலால் கட்டினாங்க, அப்புறமா அதை தகர தேவைட்டு கட்டினாங்க. இப்போது அது காரை கோயில்கள், இப்போ வானலாவிய கோயில்கள், தமிழ்நாட்டு திராவிடனுடைய அந்த சிற்ப கலை எல்லாமே கொண்டு இப்போ பெரிய பெரிய கோயில்கள், அநேகமாக முருகன் கோயில்கள், அப்புறமா அம்மன் கோயில்கள் உண்டு. ஆமாம், கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 200 கோயில்கள். இப்போது அந்தந்த கோயில்கள் என்று பார்த்தா அந்த அந்த நம்முடைய அடையாளம்னா இப்போது நம்முடைய பண்பாடு தான், இந்த புடவை பொட்டு இதெல்லாம், அப்புறமா திருமுறை திருவாசல்
கடைகள் எல்லாம் இருக்குது. தமிழங்க பாவிக்கிற உடுப்புகள் வாங்குற உதாரணமாக சேலை
கடை எல்லாமே இருக்குது. இப்போது காவடி நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவோம், தைப்பூச காவடி நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவோம். அன்றைக்கு நமக்கு ஒரு பொது விதிமுறை.
ஓஹோ,
தைப்பூச காவடி.
வேறு என்ன நம்முடைய இந்து பண்டிகை, வேறு என்ன பண்டிகைக்கு அங்கே பொது விடுமுறை இருக்கிறது?
இது தமிழர்களுக்கு தைப்பூச காவடி, அப்புறமா மகாசிவராத்திரி, அப்புறமா தீபாவளி பண்டிகை, விநாயகர் சதுர்த்தி. இந்த மாதிரி ஒவ்வொரு இனத்துக்கும் இந்த மாதிரி அவங்க ஒரு பொது விதிமுறையாக அவங்க கொடுத்திருக்கிறாங்க. தைப்பூசம் என்று சொன்னால் நான் சொன்னேன் அது ஒரு பொது விதிமுறை. தைப்பூசம் தமிழர்களாகிய நாம் நாங்கள் கொண்டாடுவோம், ஆனால் அது தமிழர்கள் மட்டும் காவடி தூக்குவது இல்லை. வேறு ஹிந்து மக்கள் கூட, அதாவது ஹிந்திக்காரங்க, தெலுங்குக்காரங்க, மராட்டிக்காரங்க, ஈவன் கிறிஸ்துவர்கள் கூட வந்து காவடி தூக்குவாங்க. ஏன்னா இது நமக்கு ஒரு பெரிய பெரிய புரட்சி என்று சொல்லணும். அன்றைக்கு அது விடுமுறை என்பதனால எல்லாரும், அதாவது நம்முடைய அதாவது நம்முடைய என்னுடைய ஊர்கோயில் மட்டுமல்லாமல் மொரிஷஸ் எங்கும் உள்ள கோயில்களில் காவடி, எங்கே பார்த்தா கண்கொள்ளா காட்சி. அது எங்கேயுமே அந்த காவடி பார்த்தா அந்த பக்தி மயம்தான் அன்றைக்கி. அதாவது 10 நாளாக விரதம் இருந்து சிறப்பு பூசை தேவாரம் திருப்புகழெல்லாம் பாடி உரைகள் வானொலியிலும் சரி தொலைக்காட்சியிலும் சரி சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பு உரை எல்லாமே ஒளிபரப்பு கொண்டே இருக்கும். ஸோ அங்கே ஒரு ஒரே பக்தி மயம், ஸோ அந்த வசதி நமக்கு இருக்குது. தைப்பூசம் மட்டுமல்லாமல் சித்திரை காவடி, வைகாசி விசாக காவடி, ஆடி கிருத்திகை காவடி, இந்த மாதிரி காவடி, அப்புறமா தீமிதி
எல்லாமே
தீமிதி இருக்கும். அந்த நவராத்திரி ஒன்பான் இரவு அந்த பூசை இருக்கும். அப்புறமா ஆதி அந்த மாதம் கார்த்திகை சதுர்த்தி மாத சிவராத்திரி, இதெல்லாம் அவங்க கோயில் அவங்க
சிறப்பாக
வெள்ளிக்கிழமை தோறும் அங்கே எல்லாரும் சேர்ந்து ஒரு சிறப்பு வழிபாடு கூட்டு வழிபாடு இருக்கும். கூட்டு வழினா எல்லாரும் அவர்கள் அவங்களுக்கு தமிழ் தெரியாவிட்டாலும் கூட ஒளிபெயர்ப்பில் தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் எல்லாமே எழுதி பாடுவார்கள். அந்த இசை கருவி எல்லாமே வைத்து அவங்க பாடுவார்கள். கோவிந்தன் ஒரு மாதமாக புரட்டாசி மாதத்தில் கோவிந்தன் திருவிழாவை கொண்டாடுவோம் சனிக்கிழமை தோறும். அந்த காலத்தில் கோவிந்தன் என்று சொன்னால் தொடக்க காலத்தில் சனிக்கிழமை தோறும் வீட்டில் மட்டும் நாங்கள் படையல் வைத்து நாங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கின்றவங்களை வரவழைத்து நாங்கள் ஒரு வகை விருந்து பகிர்ந்து கொள்வோம். இப்போது வீட்டை விட்டு இப்போது கோயிலுக்கு போயாச்சு. இப்போது நம்முடைய நாட்டில் இருக்கின்ற அத்தனை கோயில்கள் ஒரு தீர்த்த யாத்திரை மாதிரி. இந்த நேரம் அது காலை வரை 6 மணி தொடங்கி மறுநாள் 6 மணி வரை அவங்க கோயில்கள் தோறும் சென்று அந்த வகையில் திருமாலை வணங்கி வருவார்கள். அந்த மாதம் சனிக்கிழமை தோறும் கூட சிறப்புரை எல்லாமே இருக்கும். அந்த பஜனம் எல்லாமே அந்தந்த கோயில்களுக்கு சென்று பஜனம் எல்லாமே செய்வார்கள். அவை எல்லாம் அவங்க பதிவு செய்து நேர் நிகழ்ச்சியாக தொலைக்காட்சியில் காட்டுவார்கள்.
அங்கே மொரிஷியத்திலே வானொலி தொலைக்காட்சிகள் தமிழிலே இயங்குகின்றனவா?
ஒரு பொது இருக்குது, மொரிஷியஸ் ப்ரோட்காஸ்டிங் கோர்பரேஷன், அது பொது. அப்போமா அந்தந்த மொழிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுப்பாங்க, நிகழ்ச்சி கொடுப்பாங்க. தொலைக்காட்சி இருந்தாலும் சரி, வானொலி இருந்தாலும் சரி, அந்த
நிகழ்ச்சி
காலையில் நான் 1 மணி நேரம் இருக்கும். அப்புறமா மாலையில் கூட 1 மணி நேரம், செவ்வாய்க்கிழமை 3 வேளை இருக்கும். தொலைக்காட்சி என்று சொன்னால் தினந்தோறும் அந்த இது வருது, செய்தி வருவது இல்லை, பொதியை வருது, ஜெயா டிவி வருது, அப்புறமா விஜய் டிவி இருக்குது.
இப்போ செய்தித்தாள் மொரிஷியஸிலே அங்கேயே அச்சிட்டு தமிழ் செய்தித்தாள் என்று வருவதில்லை?
இல்லை, தொடக்க காலத்தில் இருந்தது, பட் இப்போது செய்தித்தாள் வருவது இல்லை. பட் ஒலி ஒன்று இருக்கிறது, பட் ரெண்டுமே இருக்கும், தமிழ் ஆங்கிலம் ஃப்ரெஞ்சில். அந்த முழுக்க தமிழில் வருவது இல்லை. பட் இங்கே நான் ஆங்கிலம் ஃப்ரெஞ்சில் வந்தாலும் சரி, ஆனால் தமிழ் தொடர்பான செய்திகள் இல்லைனா திருமுறையினா ஒளிபெயர்ப்போ இந்த மாதிரி அந்த செய்தித்தாள் வருவது உண்டு.
உங்களை நான் நீண்ட நேரமாக இங்கே வைத்திருக்க விரும்பவில்லை, காரணம் ஒரு குறுகிய கால பயணத்திலே வந்திருக்கிறீர்கள். நிறைவாக ஒரு கேள்வி, மொரிஷியஸ் தமிழராக நீங்கள் பெருமைப்படுகின்ற விஷயம் என்ன?
மொரிஷியஸ் நீங்கள் கேட்ட கேள்வி கொஞ்சம் சிந்தித்துக்குரியது தான். ஆனால் எனக்கு என்ன மகிழ்ச்சினா, மொரிஷியஸ் தமிழக நான் ஒரு பெண்மணி என்ற நிலையில் நான் எப்படியாவது நம்முடைய நிலைமை நான் எடுத்து சொன்னேன், எப்படியாவது நம்முடைய தலைமுறையினருக்கு நாங்கள் எப்பயாவது உதவி செய்ய வேணும். வைத்துக்கொள்வோம், நான் ஓரளவு எனக்கு தமிழ் தெரியும். நான் இப்போது என்னுடைய பிஹெச்டி தீசிஸ் நான் முடிச்சுட்டு வந்தேன். நான் தமிழ் மொழியை ஆழ்ந்து படித்தேன் என்பது இல்லை, பட் சமயத்தில் கூட ஈடுபாடு இருக்குது, தமிழில் கூட அதை பற்று இருப்பதனால நான் என்னுடைய என்ன பண்ணேன்னா, நான் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு படிவ மாணவர்களுக்கு பாட நூல் இருக்கவில்லை. என்ன பண்ணேன், நான் அவர்களுக்கு நான் பாட நூல் தயாரித்து கொடுத்தேன். அதாவது டிரான்ஸ்லேஷன் ஒர்க் புக் ஒன்று பண்ணேன், தமிழ் மொழி ஒர்க் புக் ஒன்று எடுத்து பண்ணேன். அந்த வகையில் அவர்களுக்கு எப்படியாவது ஒரு ஊக்கம் அளிப்பதற்கு அந்தந்த மாணவர்கள் அந்த நூல்களை பயன்படுத்தினார்கள். அதை பயன்படுத்தி அவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக, நான் யார் அவங்களுக்கு தெரியல, வந்து மகாத்மா காந்தி நிறுவனத்தில் அவங்க மேற்கொண்டு படிக்க வரப்போதும் ஓ அந்த அம்மா இவங்களா. ஸோ அந்த வகையில் எப்படியாவது அவங்களுக்கு செய்யணும், இல்லைனா கோயிலுக்கு போனால் அப்புறமா நான் பாடுவேன், அவங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். இல்லைனா சில வேளை ஏதாவது நான் சொன்னேன், இந்த காவடி தீமிதி சமயத்தில் என்னை கூப்பிடுவாங்க, வந்து பேசுங்க, சமயத்தை பற்றி பேசுவாங்க. நான் சொன்னேன் எனக்கு அவ்வளோ ஆழம் தெரியல, பட் எனக்கு தெரிந்ததை நான் எடுத்து போய் சொல்ல, அப்புறம் அவங்களுக்கு ஒரு வகை மகிழ்ச்சி, அதாவது தெரிந்ததை நான் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்வேன். அப்புறமா இப்போது நான் நிறுவனத்தில் போயிருக்கேன், நான் தான் முதல் 2 ஐயாமார்கள் இருக்கிறாங்க, நான் தான் முதல் தமிழ் விரிவுரையாளர் என்று சொன்னால் நான் தான் முதல் பெண் என்று சொல்ல வேண்டும். எனக்கு முன்னாடி அத்தனை பேராசிரியர்களாக இருந்தார்கள், ஒரு நூல் கூட இந்த மாதிரி மாணவர்களுக்கு தயாரித்து அவர்கள் கொடுக்கவில்லை. நான் அந்த சாதனை நான் பண்ணேன். இப்போது நான் ஊர் வெளிநாடுக்கு போய் இந்த மாதிரி நான் தாள் வாசிக்கிறேன், இது ஒரு சாதனை தான் என்று சொல்ல வேண்டும். அது நான் எதிர்பார்க்கவில்லை. அடிக்கடி அவங்க கிட்ட நான் பேசுவேன், நான் எதிர்பார்க்கவில்லை. பட் இந்த அளவு நான் அந்த தமிழச்சி மொரிஷஸ் என்ற நிலையில் இருந்து, அப்போ மொரிஷஸ் என்பது தமிழர்கள் இருக்கிறாங்க, அப்போ வெளிநாட்டில் வந்தவங்க அவங்க நல்ல தமிழ் பேர் வச்சிருக்கிறாங்க, மகாலட்சுமி பேர் வச்சிருக்கிறாங்க, தனலட்சுமி பேர் வச்சிருக்கிறாங்க, ஆனால் சுத்தமாக தமிழில் பேச மாட்டாங்க அவங்க சொல்வாரப்போ எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்கும். பட் அந்த அமைப்பு இருப்பதனால பேச மாட்டாங்க, பட் ஆனால் எழுதுவாங்க, நல்லா மதிப்பெண் எல்லாமே வாங்கி விடுவாங்க தமிழர்கள். அவங்க அப்படி சொல்லுவாங்க, பட் சென்னைக்கு நீங்கள் போனால் நீங்கள் பாருங்கள், அவங்க பேசுகின்ற பேசுகையில் எத்தனை தமிழ் சொற்கள் இருக்கு,
ஆங்கிலேயம் நிறைய வந்து.
அப்போ நான் சொல்வேன் நீங்கள் பாருங்கள், நம்மை சிரிக்காதீங்க, நம்முடைய சூழல் இப்படி அமைந்துள்ளது, ஆனால் நாங்கள் நம்மிடம் அந்த பக்தி இருக்கிறது, நாங்கள் பண்பாடு எல்லாமே நாங்கள் கடைபிடித்து வருகின்றோம், நம்முடைய முன்னோர்கள் என்னென்ன சொல்லிக் கொடுத்தாங்க நாங்கள் இது இன்று வரை கடைபிடித்து வருகின்றோம், எதிர்கால தலைமுறையினருக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டே வருகின்றோம். ஆனால் இப்போ நாங்கள் இருக்கின்ற சூழ்நிலை, அதாவது மொழி அளவில் இருக்கின்ற சூழ்நிலை, 20 ஆண்டுகளுக்கு பிறகு இதே கதி உங்களுக்கு வந்துவிடும், அது நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும்.
உண்மை உண்மை, அது ஒரு பெரிய சவால் நம்முடைய தமிழ் இனத்திற்கு வந்திருக்கிறது. ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்திலே உங்களை சந்திப்பதை நாங்கள் ஒரு பெருமையாக இந்த கணத்திலே உணர்கின்றோம். மொரீஷியஸ் தமிழர்களுடைய பிரதிநிதியாக உங்களை நாங்கள் பார்க்கின்றோம், பேராசிரியை உமாதேவி அழகிரி அவர்களே. அதாவது இந்த அரை மணி நேர பேட்டியிலே மொரீஷியஸ் நாட்டை பற்றிய ஒரு முழுமையான விளக்கம் என்று சொல்வதை விட ஒரு தெளிவான விளக்கத்தை பெற்றிருக்கின்றோம். அந்த வகையிலே ஒரு நீண்ட விரிவான பகிர்வை வழங்கியமைக்காக ஆஸ்திரேலிய தமிழர்கள் சார்பிலே எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
ஆனால் முதல்ல நான் உங்களுக்கு நன்றி செலுத்தணும், இல்லைனா தமிழ் சைவ மன்றத்துக்கு நான் நன்றி செலுத்தணும், ஏன்னா அவங்க இல்லைனா நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். நான் இங்கே வருவது ரொம்ப மகிழ்ச்சி, நான் முதன்முறையாக நான் சிட்னிக்கு வந்திருக்கிறேன், அப்போது அவங்க வாயிலாக தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். அப்புறம் மொரிஷஸை பற்றி எடுத்து சொன்னால் இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது, கண்டிப்பாக இங்கே இருக்கின்றவங்க நீங்கள் வந்து பார்த்தா அது நல்லா இருக்கும், இன்னும் உதவியாக இருப்பேன். அந்த வகையில் உங்களுக்கும் உங்களுடைய நிறுவனத்துக்கும் சைவமன்றம் குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி
நன்றி, வணக்கம்.